புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்டம் எம்எம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மூளை முதுகெலும்பு பக்கவாதம் மற்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் என் பொன்னையன் அவர்கள் அல்சைமர் நோய் அறிகுறிகளும் தீர்வுகளும் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். இவருடன் இணைந்து உரையாடுபவர் நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி உலக அல்சைமர் தினம் அப்படிங்கிற ஒரு மருத்துவ விழிப்புணர்வு தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு மருத்துவர் ஐயா உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருகன்னு அன்போட வரவேற்கிறோம். முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்மளுடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கங்க ஐயா.
நான் மருத்துவர் நா பொன்னையன், மூளை நரம்பியல் மற்றும் தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர், உதவி பேராசிரியராக மோகன்குமார் அம்மங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரிகின்றேன். எம்எம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நாமக்கல் அதில் தலைமை மருத்துவராகவும் பணிபுரிகின்றேன்.
ஐயா, நான் சொன்னது போல இந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி உலக அல்சைமர் தினம் அப்படிங்கிற ஒரு மருத்துவ விழிப்புணர்வு தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். இந்த விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுவதன் நோக்கம் என்னவங்க ஐயா இருக்குது?
அதாவது அல்சைமர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நோய் வயதானவர்களுக்கு வரக்கூடிய நோய். உலகம் அளவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 55 மில்லியன், அதாவது 5.5 கோடி மக்கள் வந்து இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். முக்கியமாக 60-65 வயதை தாண்டியவர்களுக்கு இந்த நோய் வருகிறது. இந்தியாவில் இந்த நோய் பரவல் என்பது 65 வயதுக்கு மேற்பட்டவர்களில் கிட்டத்தட்ட 7.2% உள்ளது. அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே 88 லட்சம் மக்கள் இந்த அல்சைமர்ஸ் ஞாபக மறதி இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட தினத்தை வைத்து அதில் இந்த நோய் என்றால் என்ன, இது எதனால் வருகின்றது, இதை எப்படி தடுப்பது என்ற ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் நாம் எடுத்து கூற ஒரு குறிப்பிட்ட தினத்தை நாம் கடைபிடிக்கின்றோம். அதுபோல் இந்த செப்டம்பர் 21 உலக அல்சைமர்ஸ் தினம் நாம் கடைபிடிக்கிறோம்.
ஐயா, இப்ப இந்த அல்சைமர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நினைவு மறதி நோய் அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அதாவது நமக்கு ஞாபகத்துக்குன்னு மூளையில ஒவ்வொரு பகுதிகள் இருக்கின்றன. அதாவது முன்மண்டைகள் நம் ஞாபகத்தோடு தொடர்புடையது, ஃபிராண்டல் லோப் என்று சொல்வார்கள், இந்த நியோ கார்டெக்ஸ் என்று சொல்வார்கள். அந்த பகுதியில் இருக்கின்ற நியூரான்கள் தான் முக்கியமாக ஞாபகத்தை வெளிப்படுத்துதல் அதற்கு முக்கியமாக இருக்கின்றது. இந்த அல்சைமர்ஸ் நோய் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 65 வயது ஆனவர்கள் செயல்பாடற்று இருப்பவர்களில் பார்த்தீங்கன்னா மூளையில் சில புரோட்டீன்ஸ் சொல்லுவாங்க, நியூரெட்டிக் பிளேக், நியூரோஃபிபுலரி டேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற பொருள்கள் வந்து இந்த நியூரான் தானா. ஏன் நியூரானை பற்றி இவ்வளவு முக்கியமாக சொல்லுகிறேன்னா, கிட்டத்தட்ட நமது உடம்பில் 13,500 கோடி நியூரான்கள் உள்ளது. அதில் மூளையில் மட்டும் 12,000 கோடி நியூரான்களும், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வெளிப்பகுதியில் இருக்கின்ற கிரேனியல் நரம்புகள், மூளையிலிருந்து வருகின்ற நரம்புகள், தண்டுவடத்தில் 12 நரம்புகள், தண்டுவடத்திலிருந்து வரக்கூடிய 31 பேர் அப்படின்னு சொல்லுவார். அந்த நரம்புகள் தான் நம்முடைய உடல் இயக்கம் அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்றன. அதில் கிட்டத்தட்ட 1,500 கோடி நியூரான்கள் உள்ளது. ஒரு தாய் கருவுற்று இருக்கும் போது கருவில் மூளை வளர்ச்சி என்பது 1 நிமிடத்துக்கு 2.5 லட்சம் நியூரான்கள் என்ற அளவிலே நியூரான் ஆனது ஒவ்வொரு நாளும் புதிதாக உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் கிட்டத்தட்ட 135 பில்லியன், அதாவது 100 பில்லியனுக்கு மேல் அதனுடைய அளவு, நியூரானுடைய அளவு பல்கி பெருக்கமடைகின்றன. இப்படி இந்த நியூரோயிட்டிக் பிளேக் அந்த நியூரோஃபிபிரிலர் டேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அமைலாய்டு புரோட்டீன், டாப் புரோட்டீன் என்று சொல்லுவார்கள். அது மூளையில் படியும் பொழுது அந்த மூளையில் ஒரு நியூரானுக்கும் மற்றொரு நியூரானுக்கும் இடையிலே சினாப்ஸ் என்று சொல்லுவார்கள், ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜங்ஷன் பாயிண்ட், ஒரு பாலம், ஒரு தீவு இருக்கின்றது, இன்னொரு தீவு இருக்கின்றது, அண்டை இணைக்கும் ஒரு பாலம் போன்றது. அதில் தேய்மானம் ஏற்பட்டு அந்த நியூரான் செல்கள் எல்லாம் இறக்க ஆரம்பிக்கின்றது. இறக்க ஆரம்பித்தவுடன் அந்த மூளையில் ஞாபகத்துக்குரிய பகுதியே இல்லாமல் அட்ரோஃபி என்று சொல்லுவார்கள், அதுபோல் ஆகிவிடுகின்றது. அந்த ஞாபகத்துக்குரிய பகுதி இல்லாமல் போகும்பொழுது நமக்கு ஞாபகம் மறதி வருவது என்பது இயல்புதானே
ஐயா. இப்ப இந்த அல்சைமர் என்ற நினைவு மறதி நோய் எவ்வாறு ஏற்படுகிறது, இந்த நோய் ஏற்படுவதற்கு என்னென்னவெல்லாம் காரணங்கள் இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
முக்கியமா பாத்தீங்கன்னா, முக்கியமா இது ஏற்படுறதுக்கான காரணத்தை தான் இப்ப நான் சொன்னேன், ஏற்படுற பெத்தோபிசியாலஜி, அதுதான் இப்போ சொன்னேன். முக்கியமா பாத்தீங்கன்னா, வயதானவர்கள், உடல் இயக்கம் குறைவாக உள்ளவர்கள், தலைக்காயம் ஏற்பட்டவர்கள், இருதய நோய் உள்ளவர்கள், இணை நோய்கள் என்று சொல்லக்கூடிய உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை வியாதி, இது இதற்கான வைத்திய முறைகளை சரியாக பின்பற்றாதவர்கள் மற்றும் அதிகப்படியான புகைப்பிடித்தல் பழக்கம் உள்ளவர்கள், இவர்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதேபோல் சுற்று வட்டாரத்தோடு ஒரு 60 வயது ஆகிவிட்டால், 65 வயது அவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஒன்று தான் இருப்பாங்க. அவங்க எல்லோருக்கூடையும் ஒரு சகஜமான பழக்கம் என்பது, மேபி அவங்க அது என்ன காரணம் என்றால் அவருடைய வயது, சின்ன பசங்களோட பேசுறது அப்படின்னமோ, ஒரு குழந்தையாக நாம் மாறிவிட வேண்டும். குழந்தையாக பிறக்கின்றோம், நாம் இளைஞராக இருக்கின்றோம், முதிய இளைஞராகின்றோம், 60 வயது 65 வயது தாண்டி குழந்தையாக மாறிவிட வேண்டும். குழந்தைகளோடு குழந்தையாக எல்லோரிடமும் அந்த சோசியல் இன்ஹிபிஷன் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு சூழலை நம் நம்முடைய மருமகளாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பேர குழந்தைகளாக எல்லோரிடமும் ஒரு என்ன சொல்லணும், அவங்க வந்து நம்ம ஒரு நண்பராக நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் உள்ள பொழுது இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறையும். அதே மாதிரி நெகட்டிவ் திங்கிங், எதை எடுத்தாலும் தப்பாகவே நினைக்கிறது, இது வந்து சரியா இருக்குமா சரியா இருக்காதா அப்படிங்கிற அந்த நினைவுகள்லாம் விட்டுட்டு பாசிட்டிவ் அப்ரோச், அதாவது எதுவும் சரியாகவே நடக்கும் என்கின்ற அந்த எண்ணங்களை நாம் மனதில் அதிகம் விதைத்துக்கொள்ளும். நாம் விதைக்கும் பொழுது இந்த ஞாபக மறதி நோய் வருவதிலிருந்து நாம் விடுபடலாம்.
ஐயா, இப்ப இந்த ஒவ்வொரு நோய் ஏற்படுவதற்கு முன்கூட்டியே நம்மளுடைய உடல்ல ஏதாவது இந்த நோய் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும், இந்த அல்சைமர் என்ற நினைவு மறதி நோய் ஏற்படுவதற்கு முன்பே நமது உடல்ல ஏதாவது அறிகுறிகள் தென்படுமா, எந்தெந்த அறிகுறிகள் தென்படும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இது ஞாபக மறதி நோய் என்ற காரணத்தினால, அதாவது முன்மூளை, அதாவது ஃப்ரண்டல் கார்டெக்ஸ், பேசல் ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்று சொல்லுவார்கள் அந்த பகுதியில், நியோ கார்டெக்ஸ் என்று சொல்லுவார்கள் அந்த பகுதியில், அதன் அதிப்பகுதியில் தான் நமக்கு ஆல்ஃபாக்சன் என்று சொல்லுவார்கள், நம்முடைய நுகர்வு வாசனையை அறியக்கூடிய அந்த நரம்பு, ஆல்ஃபாக்டரி நரம்பு, முதலாவது கிரேனியல் நரம்பு அது வருகின்றது. இந்த டாப் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த அப்நார்மல் டாப் புரோட்டீன் மற்றும் பீட்டா அமைலாய்டு புரோட்டீன், இது ரெண்டும் அதில் டெபாசிட் ஆகிறதுனால போதுள்ள ஆராய்ச்சிகள் நம்ம கிளினிக்கலாகவே திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஸ்மெல், எப்படி நம்ம இந்த கொரோனா பீரியடில் வந்து ஸ்மெல் மட்டும் சில பேருக்கு போகும், காய்ச்சல் வராது சளி இருக்காது, ஆனால் ஸ்மெல் மட்டும் போனவங்க நிறைய பேர் அந்த ஆல்ஃபாக்டரி நரம்பு அஃபெக்ட் ஆகும். அதே போல இந்த அல்சைமர்ஸும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு திடீரென்று நுகர்விலே பாதிப்பு ஏற்பட்டால் இது வருவதற்கான ஆரம்பகட்ட அறிகுறி. ஒரு சாதாரண மனிதன் இதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். திடீரென்று உங்களுக்கு நுகர்வு, அதாவது ஆல்ஃபாக்சன் என்று சொல்லக்கூடிய அந்த நுகர்விலே வாசனையை அறியும் திறநிலை பாதிப்பு ஏற்படும் பொழுது நீங்கள் அல்சைமர் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எல்லோருக்கும் அல்ல, 100 நபர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் அதனுடைய பரவல் என்பது 7.2% என்ற அளவிலே உள்ளது. ஆக நாம் மருத்துவரை பார்த்து நாம் அதற்கான டெஸ்டுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், அதற்கான மாத்திரைகளை சில மாத்திரைகளை முன்னரே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று, நம்முடைய உடற்பயிற்சி, சோசியல் பழகும் திறன், இதையெல்லாம் நாம் இன்னும் அதிகப்படுத்த, நம்ம செயல்பாட்டை நாம் அதிகரித்துக் கொள்ளலாம்.
ஐயா, இப்ப நம்மளுடைய மனித உடல்ல பொதுவா எத்தனை நரம்புகள் இருக்குது, மனிதனுடைய நரம்பு மண்டலம் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி செயல்படுது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அதாவது மனிதனில் நம்முடைய அடிப்படை அழகு, மூளையினுடைய அடிப்படை அழகு நியூரான். நான் முன்னரே சொன்னேன், 135 பில்லியன், அதாவது 13,500 கோடி நியூரான்கள் மூளையிலே உள்ளது. அதில் அதாவது நரம்பு மண்டலத்தை ஒட்டுமொத்த நரம்பு மண்டலம், மூளை, தண்டுவடம், பெரிவரல் அங்கு எல்லாத்தையும் சேர்த்து, அதுல சென்ட்ரல் மூளை பகுதியில் மட்டுமே 12,000 கோடி நியூரான்கள் உள்ளது. பெரிஃபரல் நரம்பு, அதாவது வெளிப்பகுதியில் மற்ற நரம்புகள், அதாவது மூளையிலிருந்து வருகின்ற நரம்புகள் 12 எண்ணிக்கை, தண்டுவடத்திலிருந்து 31 ஜோடி நரம்புகள் வருகின்றன. இதில் 1,500 கோடி நியூரான்கள் உள்ளது. இப்படி ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு வேலையை செய்கின்றது. மூளையில் எடுத்துக்கொண்டால் ஆல்ஃபாக்டரி நரம்பு என்று சொன்னேன், இப்பொழுது தான் சொன்னேன், நுகர்வு பாதிக்கப்பட்டால் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நுகர்விலை பாதிப்பு திடீரென்று நுகர்வு பிரச்சனை வரும்போது நாம் அல்சைமஸ் வருவதற்கான அறிகுறியாக கருதலாம். அதன் பரவல் என்பது எல்லோருக்கும் அல்ல, 7.2% மட்டும். அடுத்த நரம்பு என்பது ஆப்டிக், கண் பார்வைக்கு ஆப்டிக், ஆக்குலா மோட்டார், ட்ராக்லியர், ட்ரைஜெமினல் அப்டிசன்ஸ், பேசியல், வெஸ்டிபுலோ காக்லியர், கிளாசோஃபரஞ்சியல், வேகஸ், ஸ்பைனல் ஆக்சசரி, ஹைப்போகிளாஸ், இப்படி 12 நரம்புகள் மூளையிலிருந்து வருகின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்கின்றன. அதே போல தண்டுவட பகுதியிலே 31 பேர் இருக்கு. அது ஒவ்வொரு நம்முடைய கைப்பகுதி, நெஞ்சு பகுதி, கால் பகுதி, இவர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பெசிபிக் டார்கெட், அதாவது அந்த சதை பகுதி அதுக்குரிய பகுதிகளுக்கு உணர்ச்சிகளை வழங்கும்.
அல்சைமர் நோயில என்னென்ன வகைகள் இருக்கு, என்னென்ன பிரிவுகள் இருக்கு, இந்த அல்சைமர் நோய் முதன் முதல்ல எப்பொழுது எங்கு கண்டறியப்பட்டது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அல்சைமஸ் நோயை 1906 அலை அல்சைமஸ் அப்படிங்கிறவர், இவர் ஒரு ஜெர்மானிய நோயியல் மற்றும் மனோதத்துவ நிபுணர், இவர் தான் இதை கண்டறிந்தார். இந்த அல்சைமஸ்ல 2 வகைகள் உண்டு, ஏர்லி ஆன்செட் அல்சைமஸ், லேட் ஆன்செட் அல்சைமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்லி ஆன்செட்னா ரொம்ப முன்னாடியே வந்தது, 40-45 ஆண்டுகளிலேயே இவர்களுக்கு இந்த அல்சைமஸ் என்பது வந்துவிடும். அது பர்டிகுலராக அந்த சம் குரோமோசோமல் டிசார்டர், டவுன் சின்ரோம் என்று சொல்லுவார்கள், அது உள்ளவர்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அது வெறும் ஏர்லி ஆன்செட் என்பது வெறும் 5% மட்டுமே. 100 பேருக்கு வந்து அல்சைமஸ் வருதுன்னா அந்த ஏர்லி ஆன்செட்டுங்கிறது 5% மக்களுக்கு மட்டுமே வரும். அவருடைய வயது தோராயமாக 40-45 வரை இருக்கும். குரோமோசோம் 14 என்று சொல்லுவார்கள், அந்த குரோமோசோமில் ஏற்படுகின்ற பாதிப்பினால் இது வருவதற்கான வாய்ப்பு. இன்னொன்று லேட் ஆன்செட் என்று சொல்லுவார்கள், பின்னாடி வருகின்றது, அது ரொட்டீனாக இருக்கிற அல்சைமஸ், அது கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயதுகளிலே ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ், போஸ்ட் ரிட்டையர்மெண்ட், அவர்கள் பணி, ஒரு அரசு பணியாளர் என்றால் ஒரு பணியிலிருந்து அவர்கள் ஓய்வு பெற்ற பின் வரக்கூடிய நோய். அதில் ஏன் வருகின்றன, நமது உடம்பிலே உள்ள சில 25 ஆரம்ப தற்சமயம் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் 25 மேற்பட்ட ஜீன்கள், ஸ்பெசிபிக் ஜீன்ஸ் ஃபார் அல்சைமஸ் டிசீஸ் என்று சொல்லுவார்கள், அந்த ஜீன்களுடைய பாதிப்பினால் அது லேட் ஆன்செட் அல்சைமஸ் என்பது வருகின்றது.
ஐயா, இப்ப மனிதனுடைய நரம்புகள் மற்றும் நரம்பு மண்டலம் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுது, இவை பாதிக்கப்படுவதற்கு என்னென்னவெல்லாம் காரணங்கள், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
நரம்பு மண்டலம் பாதிப்பு இந்த அல்சைமஸ் டிசீஸில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அப்நார்மல் புரோட்டீன்ஸ் வந்து நியூரானில் டெபாசிட் ஆகிறதுனால நியூரான்களில் உள்ள சினாப்ஸ் என்று சொல்லக்கூடிய அதில் தேய்மானம் ஏற்பட்டு நியூரான்களில் இறப்பு ஏற்பட்டு அதனால் ஞாபகத்துக்குரிய முன்மண்டை பகுதி என்று சொல்லக்கூடிய ஃப்ரான்டலோ நியோகார்டெக்ஸ், பர்டிகுலராக கோலினர்ஜிக் நியூரான் என்று சொல்லுவார்கள், அதிலே ஏற்படுகின்ற பாதிப்பினால் மூளையினுடைய அந்த ஞாபகத்துக்குரிய பகுதி சிறுத்து போய்விடுகின்றது. அதனால் அவர்களுக்கு ஞாபக மறதி ஏற்படுகின்றது. ஆரம்ப கட்டத்திலே அவர்களுக்கு ஞாபக மறதி எப்படி ஏற்படும் என்றால், அதாவது நம்ம ஒரு பொருளை சொல்லிட்டு சொன்னோம்னா திரும்ப வைக்கிறவர்கள் சொல்ல முடியாது, இமீடியட் மெமரி என்று சொல்வார்கள். மெமரியிலே இமீடியட் மெமரி, ரீசன்ட் மெமரி, ரிமோட் மெமரி. இமீடியட்னா உடனே நம்ம சொல்லிட்டு உனக்கு கேட்கறோம். ரீசன்ட் மெமரினா ஒரு நாளுக்குள்ள, ஒரு ஒரு 2-3 பக்கமா நடந்த செயல். ரிமோட் மெமரினா நம்ம இந்தியாவுக்கு என்னைக்கு சுதந்திரம் கிடைச்சிது, உங்களுக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சு, உங்க கல்யாண நாட்கள் என்ன, முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வுகள் நாட்டில் நடந்தது, ஒரு என்னைக்கு வந்து உப்பு சத்தியாகம் நடந்தது அப்படின்றதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை எல்லாரும் எல்லாவற்றையும் நம்மால் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியாது. சில ரொம்ப ரொம்ப வரலாற்று முக்கியமான நிகழ்வுகள், அவர்கள் வாழ்வியலோடு தொடர்புடைய முக்கியமான நிகழ்வுகளை கேட்கும்போது சொல்வது வந்து ரிமோட் மெமரி சொல்லுவாங்க. இந்த ரீசன்ட் மெமரி ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அவங்களுக்கு ஒரு பொருள் எங்க வைக்கிறேன்னு தெரியாது. நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு உடனே அவங்க எல்லாம் பதில் சொல்ல முடியாது, ஒரு மியூட்டாவே இருப்பாங்க. இந்த திங்கிங், தாட் ப்ராசஸிங் என்று சொல்வார்கள், ஒன்றை பற்றிய விவரங்களை அறிந்து நாம் கேட்கும் பொழுது அதற்கு பதிலளிக்கின்ற அந்த முறை என்பது அந்த முன்மண்டை ஃப்ரான்டல் லோபில் தான் உள்ளது. அந்த பகுதி முற்றிலுமாக அழிந்து போகிவிட்டதால் அல்லது சிறுத்து போகிவிட்டதால் அதற்கான விவரங்களை அவர்களால் சொல்ல முடியாது. மற்றபடி அவர்கள் ஒன்றை கேட்பதோ ஒரு படிப்பதோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதுவும் நாளாக நாளாக அதெல்லாம் சுத்தமாக தேய்மானமாக கொண்டே வந்துவிடும். ஒரு சில பேருக்கு அந்த ஏர்லி ஆன்செட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சதையெல்லாம் ஒரு மாதிரி டைட்டாகவும் ஒரு ட்ரமராகவும் இருக்கும், அதாவது ஆடிக்கிட்டே இருக்கும் ஸ்பேசம், மயோக்ளோனிக் ஸ்பேசம் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு.
ஐயா, இப்ப இந்த அல்சைமர் நோயில என்னென்ன வகைகள் இருக்கு? இந்த அல்சைமர் நோயில அதுல உட்பிரிவுகள் ஏதாவது இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
உட்பிரிவு என்பதில் இது வகைகள்னு பாத்தீங்கன்னா, இதுல இது மாதிரி வேறு சில நோய்களும் இருக்கு. இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ், பிராண்டோடெம்போரல் டெமென்ஷியா, டெமென்ஷியா வந்து வேறு சில காசுகள்னால வர்றது அப்படின்லாம் இருக்கு. நான் சொன்னதான் முன்னாடியே சொன்னேன், அதை பத்தி இயர்லி ஆன்செட், சின்ன முன்னாடியே வர்றது அப்புறம் பின்னாடி வர்றது, இந்த மாதிரி ரெண்டு முக்கியம். இந்த ரெண்டு இதை தான் வந்து பிராடா பிரிக்கிறாங்க. அதுல உட்பிரிவுன்னு எதுவும் கொண்டு வரல. இது ரெண்டு தான் மெயின். அந்த ஏஜ் வைஸ் வச்சும் அவர்களுடைய அந்த ஜெனட்டிக் சேஞ்சஸ், குரோமோசோமல் 14 அஃபெக்ட் ஆச்சுன்னா இயர்லி ஆன்செட்லையும், 25 விதமான ஜீன்கள் அஃபெக்ட் ஆகிறனால லேட் ஆன்செட், அது வந்து ருட்டீனா வர்றது. 95% மக்களுக்கும் ஏற்படுவது லேட் ஆன்செட் அல்சைமர்ஸ்.
இப்ப ஒரு மனிதருக்கு இந்த அல்சைமர்னு சொல்லக்கூடிய நினைவு மறதி நோய் வந்த பின்னாடி அவர் மேற்கொள்ள வேண்டிய சிகிச்சை முறைகள் என்னென்னங்க ஐயா? இந்த சிகிச்சை முறை மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு அந்த நோயிலிருந்து குணமாகறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
அல்சைமர்ஸ் நோயினுடைய பெத்தோபிசியாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஞாபகத்துக்குரிய கோலினர்ஜிக் நியூரான்ஸ், பிராண்டல் பேசல் நியோகார்டெக்ஸ், அந்த பகுதியை சிரித்து போய்விடுகின்றது. ஆக இந்த நோயை குணப்படுத்துவது முடியாத காரியம். இன்று வரை இன்றைய தேதிக்கும் அதற்கான ஆராய்ச்சிகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் டிசீஸ் ப்ரொக்ரஷன் என்று சொல்லுவார்கள், அதை ஹால்ட் அப்படின்னு சொல்றனா, அதாவது நோயினுடைய தீவிரம் அதிகரிப்பதை வேண்டுமானால் நாம் குறைக்க முயற்சி செய்யலாம். அதுவும் சில மாத்திரைகள் எல்லாம் உள்ளது. இப்பொழுது நீங்கள் உங்கள் அருகில் உள்ள நியூரலஜிஸ்டியோ நியூரோ சர்ஜன், நியூரலாஜிக்கல் சர்ஜன் யாரையோ ஒருவரை பார்க்கும்பொழுது அவர்கள் அதற்கான மருந்து மாத்திரைகளை பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதாவது உங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள். ஒரு சில ஆராய்ச்சிகள் மோனோ கொலோனல் ஆன்டிபாடிஸ் என்று சொல்வார்கள், அது சில மாத்திரைகள் மருந்துகள்லாம் உள்ளது. பட் ஆனால் அவை என்ன சொல்லப்படுகின்றன என்றால், அவைகள் நிறைய பக்க விளைவுகள் உள்ள மாத்திரை, விலை மிகவும் அதிகமான மாத்திரை, விலை அதிகமாகவும் உள்ளது பக்க விளைவும் உள்ளது. ஆனால் அதனால் கிடைக்கின்ற பயன் என்பது அது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான், கொரி தான். கிடைக்குமா, வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு நினைச்சு கொண்டது அப்படிதான். ஆக அது வந்துவிட்டால் அந்த நோய் ப்ரொக்ரஷன் ஆகிக்கொண்டுதான் இருக்கும். அதாவது தொடர்ச்சியாக நோயின் தீவிரத்தன்மை அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் இமீடியட் மெமரி பாதிக்கப்பட்டவர்கள், ரிமோட் ரீசன்ட் எல்லாமே அஃபெக்ட் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா அப்படியே வந்திருப்பாங்க, ஒரு அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போயிடுவாங்க. ஆரம்ப கட்டத்தில் நான் சொன்னது போல் ஒரு சாதாரண 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு திடீரென்று நுகர்விலை பிரச்சனை ஏற்பட்டாலே அல்சைமர்ஸ் வருகிறது என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவர்களுக்கு இணை நோய்கள், சர்க்கரை நோயோ உயர் ரத்த அழுத்தம் இருந்தாலோ அதை மிக கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் இரண்டாவதாக புகைப்பிடுத்தலை அறவே தவிர்த்த வேண்டும். ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் எடை பருமனை நாம் நன்றாக குறைத்துக் கொள்ள வேண்டும். தினசரி எக்ஸசைஸ், அதாவது காலையில் வாக்கிங், யோகா, மெடிடேஷன் என்று சொல்லக்கூடிய தியான பயிற்சிகள் மற்றும் உடற்பயிற்சிகளை நாம் அதிகம் மேற்கொள்ள வேண்டும். இருதய சம்பந்தமான நோய்கள் இருக்கும் பட்சத்தில் அதனால் அல்சைமர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் மிகாது. ஓஹோ, இருதய நோய் உள்ளவர்கள் இருதய நோய் மருத்துவரை அணுகி அதற்கான மருந்துகளை அவரின் பரிந்துரைப்படி முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் செய்கின்ற பட்சத்தில் நமக்கு அந்த நோயினுடைய பரவலையும் தடுக்க வாய்ப்புண்டு. பரவலை தடுப்போம் என்று சொல்வதை காட்டிலும் பரவலை குறைக்க வாய்ப்புண்டு. அது மட்டுமல்லாமல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த டிசீஸ் ப்ரொக்ரஷன் என்று சொல்லக்கூடிய நோயினுடைய தன்மை அதிகரித்தலை நாம் கட்டுக்குள் கொண்டு வரோம்.
ஐயா, இப்ப இன்றைய உலக அல்சைமர் விழிப்புணர்வு தினத்துல இந்த நோய் வராமல் தடுக்க இளைஞர்கள், இளம் பெண்கள், குறிப்பா பொதுமக்களுக்கு இன்றைய தினத்துல தாங்கள் வழங்கக்கூடிய அறிவுரைகள் அல்லது ஒரு ஆலோசனைகள் என்னங்க ஐயா? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
நெகட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை நாம் தவிர்த்து விடணும். அதுவே முக்கியமாக இந்த நோய் வருவதற்கு. அப்புறமாக உடற்பயிற்சி என்பது நம்முடைய வாழ்வியல் முறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். காலையில் எந்திரித்தால் ஒரு 3 கிலோமீட்டரோ 5 கிலோமீட்டரோ நடக்கிறது, சாயங்காலம் ஒரு யோகா மாதிரி பண்றது, இதை கட்டாயமாக காலையில் எந்திரிச்சா நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் நம்முடைய இரத்தத்தோடு கலந்திருக்க வேண்டும். அதை ஒரு 30 வயதை கடந்தவர்கள் சிறு வயதிலிருந்தே நம் குழந்தைகளுக்கு விளையாட நாம் அனுமதிக்க வேண்டும். விளையாட்டு என்பது வாழ்வியல் முறை என்பதை நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். விளையாடுவதை தவிர்த்து விட்டு படி 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 என்று படிப்பு என்பது கூட நம்முடைய வாழ்வியல் முறையை நாம் செழுமைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு காரணி அவ்வளவுதானே ஒழிய படிப்பு என்பது வாழ்க்கை அல்ல. இன்றுதான் நாம் படிக்கின்றோம், மருத்துவராக இருக்கின்றோம், பொறியாளராக இருக்கின்றோம், பல பணிகளை செய்கின்றோம். அன்றைய காலகட்டத்தில் நம் தாய்மார்கள் நம்முடைய தாயோ தந்தையோ வயக்காட்டில் வேலை செய்தார்கள், உழைத்தார்கள். அவர்களுக்கு இந்த மாதிரியான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி நம் சுற்றத்தாரோடு உறவுகளோடு நல்ல உறவு முறையை பேண வேண்டும். காலையில எந்திரிச்சோம், நேரவா வேலைக்கு போறோம், சாயங்காலம் வந்தா தூங்கணும். கணவன் மனைவிகளுக்கு இடையேயான அந்த பேச்சு முறைகளே இன்றைய தினம் குறைந்து விட்டது. அதாவது ஒரு குடும்பம் என்பது கூட்டு குடும்பமாக இருந்த சூழல் மாறி நியூக்ளியர் ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய தனி குடும்பமாக, அந்த தனி குடும்பத்திலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அறையில், ஒவ்வொருவரும் அவர்கள் அறையை பார்ப்பதை விட அலைபேசியிலே ஏதாவது பார்த்து கொண்டிருப்பதையே தங்களுடைய தின பழக்கமாக அதுதான் வாழ்க்கை என்று இருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ள. இன்னொன்று உணவு பழக்க வழக்கங்கள். இந்த ஜங்க் ஃபுட் என்று சொல்லக்கூடிய மைதாவில் செய்த உணவுகளை நம் அறவே தவிர்த்திட வேண்டும். பொரித்த உணவுகளை உண்பதை காட்டிலும் வேக வைத்த உணவுகளை சாப்பிட வேண்டும். அதில் பர்டிகுலராக உலக ஆராய்ச்சியாளர்களுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவு என்னவென்றால், சில பழங்கள் அந்த ப்ளூபெரி என்று சொல்லக்கூடிய பழம், நம்ம சாதாரண மஞ்சள், ஆனால் அதை வந்து நம்ம முன்னோர்கள் சிறப்பாக தான் செஞ்சுருக்காங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு சலீனாவே கூட மஞ்சளை பாலில் போட்டு குடிக்கணும்னு சரியாயிருந்தாங்க. அந்த மஞ்சள் இருக்கிற குர்க்குமின் என்ற பொருளானது அல்சைமஸ் வராமல் தடுக்கின்றது. அதே போல பச்சை காய்கறிகள், பச்சையாக இருக்கக்கூடிய காய்கறிகள், நமது நாட்டு காய்கறிகள், பாகக்காய், புடலங்காய், சுரக்காய், வரக்காய், வெண்டைக்காய்ன்ட்டு எல்லா கீரைகள், இந்த உணவு பழக்கத்தை நாம் நம் குழந்தைகளிடமும் பழக்கப்படுத்த வேண்டும். நாம் அது இந்த பழக்கம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த பழக்க முறைகளுக்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். நான்காவதாக ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய அதீத உடல் பருமன், அதை குறைக்க வேண்டும். நிறைய பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தை பருவத்தில் நான் பார்க்கும் பொழுது எங்கள் ஊரிலே, எங்கள் ஊர் விவசாய ஊர், காவிரி கரையிலே உள்ளது, கள்ளிப்பாளையம் என்ற ஊர், நாமக்கல் மாவட்டத்திலே. அங்கு காலையில் 6 மணிக்கு சென்றார்கள் என்றால் 3 மணிக்குத்தான் வயக்காட்டு வேலைகளை முடித்துவிட்டு வருவார். அந்த அளவுக்கு உடல் உழைத்திருந்தது. ஆண்களின் பெண்களின் உடல் பருமனானவர்கள் என்பவர் ஒரு 1% குறைவுதான். ஆனால் இன்றைய தினம் அதே ஊரிலே நிறைய உடல் பருமனானவர்களை நான் பார்க்கின்றோம். பொருளாதார ரீதியாக எல்லாம் மேம்பட்டு விட்டார்கள், ஆனால் உடல் ரீதியாக மிகவும் பின்தங்கி விட்டார்கள் என்பதுதான். ஒவ்வொருவரும் ஒரு இணை நோய் இல்லாதவர்கள், உயர் இரத்த அழுத்தமோ, சர்க்கரை வியாதியோ, உயர் கொழுப்போ, தைராய்டு சம்பந்தமான வியாதியோ, இதில்லாமல் யாருமே இருப்பது. இதற்கு காரணம் உடல் இயக்கம் குறைந்து போனதான். அதை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேலைக்கு செல்பவர்களை நாம் வயக்காட்டில் சென்று கரும்பு வெட்டவோ அல்லது பார் பிடிக்கவோ அல்லது களை வெட்டவோ நான் சொல்லவில்லை. அவர்கள் உடற்பயிற்சி, காலையில் ஒரு நடைப்பயிற்சியோ அல்லது வேகமான நடைப்பயிற்சியோ அல்லது யோகாவோ செய்தால் போதுமானது. அது மட்டுமல்லாமல் இந்த உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை வியாதிகளை நாம் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். இருதய சம்பந்தமான நோய்களை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும். இப்படியெல்லாம் நாம் வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த நோய்கள் வராமல் தரும். அதை விட முக்கியம் நான் சொல்லுகின்றது, தற்சமயம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆராய்ச்சியின் முடிவு, ஆரம்ப கட்ட 65 வயதுக்கு மேற்பட்டவர்களில் நுகர்வு பாதிப்பு ஏற்படும் பொழுது அவர் நிச்சயமாக நரம்பியல் நிபுணரை, நியூரலஜிஸ்டோ, நியூரலாஜிக்கல் சர்ஜனையோ பார்த்து அது என்ன என்பதை தெளிவுபடுத்தி அதற்கு மாத்திரைகள் தேவைப்படும் பொழுது, புரோகிரஷன் ஆஃப் த டிசீஸ் என்று சொல்லக்கூடிய நோயினுடைய தீவிரத்தன்மை அதிகமாவதை தடுக்கக்கூடிய மாத்திரைகள் அவர்கள் பரிந்துரைத்தால் அதை அவர்கள் மருத்துவரின் பரிந்துரைப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்.
ஐயா, இதுவரை இன்றைய உலக அல்சைமர் விழிப்புணர்வு தினத்துல அல்சைமர் நோய் அப்படின்னா என்ன, அந்த நோய் எப்படி ஏற்படுது, அதுக்கு என்ன காரணம், மனித உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம், அதனுடைய செயல்பாடுகள், இதுக்கும் அல்சைமருக்கும் என்ன தொடர்பு, இந்த அல்சைமர் நோய்க்கு இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள், குறிப்பா இந்த அல்சைமர் நோய் வராமல் இருப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மிகச் சிறப்பான, மிக தெளிவான விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நாம் அனைவரும் இணைந்து அல்சைமர்ஸ் இல்லாத ஒரு புது உலகை படைப்போம். மிக்க நன்றி.
நேர்களே, இதுவரை அல்சைமர் நோய் அறிகுறிகளும் அதன் தீர்வுகளையும் பற்றிய அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் என் பொன்னையன் அவர்களுக்கும் இவருடன் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்களுக்கும் மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077959 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.